உவா மாகாண கல்வி திணைக்களமும் உவா சமூக வானொலியும் இணைந்து நடாத்தும் இந்த கல்வி நிகழ்ச்சியில் இன்றும் தரம் 9 விஞ்ஞான பாட அலகினை கற்பிக்கும் நான் சுப்பிரமணியம் உஷாநந்தினி அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியில் விஞ்ஞான பாட ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். இன்று நாங்கள் தரம் 9 உயிர் பல்வகைமை அலகு 12 உயிர் பல்வகைமை எனும் பாடப்பரப்பினை ஆராய உள்ளோம். உயிர் பல்வகைமை என்பது பற்றி ஆராய்வதற்கு முன்பதாக நாம் எமது சூழலில் எம்மை சூழ உள்ள சூழற்காரணிகள் தொடர்பாகவும் அதில் வாழுகின்ற அங்கிகள் தொடர்பாகவும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நாம் வாழும் சூழலில் எம்மை சூழ கடற்கரை, கண்டல் சூழல், காடுகள், மலைக்காடுகள், புல்நிலங்கள் போன்ற சூழல் தொகுதிகள் காணப்படுகின்றன. ஏதேனும் சூழலில் வாழும் எல்லா அங்கிகளையும் அவற்றுடன் இடைத்தாக்கம் புரியும் பௌதீக சூழலையும், அதாவது நீர், வளி, மண் என்பவற்றை கூட்டாக கருதும் போது அது சூழல் தொகுதி எனப்படும். ஒவ்வொரு சூழல் தொகுதியிலும் பல்வேறு விதமான தாவரங்களும் விலங்குகளும் வாழ்கின்றன. இச்சூழல் தொகுதிகளில் பௌதீக சூழலும் கால்நிலை காரணிகளிலும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாக காணப்படும். இவ்வாறு சூழல் தொகுதிகளிடையே நிலவும் பல்வகைமை சூழல் தொகுதி பல்வகைமை எனப்படும். எம்மை சூழ உள்ள இந்த சூழலிலே வாழுகின்ற அங்கிகள் அனைத்தும் ஒரே விதமானவை அல்ல. அவை ஒவ்வொன்றும் அவற்றின் உடல் தோற்றம், பருமன், போசனை முறை, இனப்பெருக்க முறை, வாழிடம் என்பவற்றிற்கு ஏற்ப பல்வேறு இயல்புகளில் பாரிய வேறுபாடுகளை காட்டுகின்றன. அங்கிகளிடையே நிலவும் பல்வகைமை இனப்பல்வகைமை எனப்படும். உதாரணத்திற்கு நாம் மனித இனத்தை அவதானிப்போமேயானால் மனித இனத்திலே மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்லர். உதாரணத்திற்கு ஒரே குடும்பத்தில் உள்ள மனிதர்கள் கூட ஒரே மாதிரியானவர்கள் அல்லர். சிலர் நேரிய தலைமயிர் உடையவர்களாக இருப்பார்கள். சிலருடைய தலைமயிர் சுருண்டதாக காணப்படலாம். சிலர் வலதுகை பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். சிலர் இடதுகை பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். சிலரது கண்ணின் கருமணி கருமை நிறமானதாக காணப்படும். சிலரது கண்ணின் கருமணி கபில நிறமானதாக காணப்படலாம். சிலர் தங்களின் நாக்கை சுருட்டக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். சிலரால் அவ்வாறு சுருட்ட முடியாது. சிலருக்கு இணைந்த காது சோனைகள் காணப்படும். சிலருக்கு பிரிந்த காது சோனை காணப்படும். ஆனால் நாங்கள் அனைவரும் மனித இனத்தை சேர்ந்தவர்கள். அங்கி இனம் ஒன்றில் காணப்படும் வேறுபாடுகளுக்கு காரணம் பரம்பரை அழகு பல்வகமே ஆகும். எனவே மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் கற்றவற்றில் இருந்து அங்கிகள் வாழும் சூழல் தொகுதிகளுக்கு இடையில் பல்வகைமை காணப்படுகின்றது எனவும், அங்கி இனங்களுக்கு இடையேயும் பல்வகைமை நிலவுகிறது எனவும், ஒரே இன அங்கிகளுக்கு இடையிலேயும் வேறுபாடுகள் காணப்படுகின்றது என்பதையும் நீங்கள் நன்கு விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். சூழல் தொகுதிகளுக்கு இடையிலான பல்வகைமை, அங்கி இனங்களுக்கு இடையிலான பல்வகைமை, பரம்பரை அழகு பல்வகைமை ஆகியவற்றை கூட்டாக கருதும் போது உயிர் பல்வகைமை என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் உயிர் பல்வகையின் முக்கியத்துவம் தொடர்பாக இங்கு பார்க்க உள்ளோம். ஒரு சூழலில் வாழுகின்ற ஒரு பெரிய அங்கியாக இருந்தாலும் சரி, சிறிய அங்கியாக இருந்தாலும் சரி, அது அந்த சூழலின் சமநிலையை பேணுவதில் ஒரு முக்கிய காரணியாக விளங்குகிறது. ஒரு சூழல் தொகுதியின் தொடர்ச்சியான நிலவுகைக்கும் உறுதிப்பாட்டிற்கும் அங்கு வாழுகின்ற ஒவ்வொரு அங்கியும் செல்வாக்கு செலுத்தும். அடுத்ததாக குறித்த சூழலின் வனப்பை அதிகரிக்க, அதாவது அழகினை அதிகரிக்க இந்த உயிர் பல்வகைமை ஒரு காரணமாக அமைகின்றது. உதாரணமாக எமது இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் சுற்றுலா பயணிகள் விரும்பி வரும் ஒரு நாடாக எமது நாடு திகழ்கின்றது. இதற்கு காரணம் பல்வேறு வகைப்பட்ட தாவரங்கள், மேலும் விலங்கினங்களில் நகருயிர்கள், ஈரூடகவாளிகள், பாலூட்டிகள், மீனினங்கள், பறவைகள் என்பன எமது நாட்டில் பெரிய அளவில் பல்வகைமை கொண்டதாக காணப்படுகின்றது. இதனால் இவை சுற்றுலா பயணிகளை கவருவதாக அமைகின்றது. இதன் காரணமாக எமது நாட்டின் பொருளாதாரத்திலும் இந்த சுற்றுலாத்துறை பாரிய ஒரு பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் அங்கிகளிடையே காணப்படும் உயிர் பல்வகைமையின் காரணமாக அவற்றுக்கு இடையிலான போட்டி குறைகின்றது. தாவர உலகை பொறுத்தவரையில் ஒளி, வாழிடம், நீர், வழி, பதார்த்தங்களுக்கான தேவை என்பவற்றிற்காக இவை சூழலில் உள்ள காரணிகளுடன் போட்டியிடுகின்றன. இந்த போட்டித்தன்மை விலங்குகளுக்கும் உரித்தானது. இந்த பல்வகைமை காரணமாக அங்கிகளிடையே போட்டித்தன்மை குறைவதனால் அங்கிகள் தத்தமது சூழலில் தமது தேவைகளை பூர்த்தியாக்கிய வண்ணம் தாம் வாழக்கூடிய பாதுகாப்பான ஒரு வாழிடத்தை பெற்றுக்கொள்கின்றன. உதாரணமாக தாவரங்களை பொறுத்தமட்டில் தாவரங்களின் வேர் தொகுதி வெவ்வேறு மட்டங்களில் காணப்படுவதால் அவை புவியில் காணப்படும் வெவ்வேறு மட்டத்தில் உள்ள நீரை உறிஞ்சி பெற்றுக் கொள்வதன் மூலம் நீருக்கான போட்டி தாவரங்களிடையே தவிர்க்கப்படுகின்றது. அதேபோல் பறவைகளை எடுத்துக்கொண்டால் உணவுக்கான போட்டியை தவிர்த்து கொள்வதற்காக அல்லது குறைத்துக் கொள்வதற்காக அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான அலகுகளை கொண்டுள்ளன. இதன் மூலம் அவை உணவுக்கான போட்டியை தங்களிடையே தவிர்த்து கொள்கின்றன. மேலும் தாவரங்களை பற்றி பார்க்கும் போது விவசாயத்தில் பயன்படும் அநேக தாவர விலங்குகளின் வாழ் வகைகள் இயற்கை சூழல் தொகுதியில் உள்ளன. பேடைகளுக்கு ஈடுகொடுத்து வளர்தல், தகாத சூழலை சகித்துக் கொள்ளுதல், நோய்களுக்கு தாக்கு பிடித்தல் ஆகியவற்றிற்கு காரணமான பரம்பரை அழகு இவ்வான் வகை இளங்களில் காணப்படுகின்றன. விவசாயத்துறையில் இப்பரம்பரை அழகுகள் நன்மையளிக்கும் வகையில் பயன்படுத்தப்படுதல் உயிர் பல்மகவியின் இன்னொரு அனுகூலமான அம்சமாகும். இந்த உயிர் பல்வகிமையின் காரணமாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் அப்பிரதேசத்திற்கே உரித்தான அங்கி இனங்கள் காணப்படுகின்றன. ஒரு குறித்த பூகோள பிரதேசத்தில் அல்லது குறித்த ஒரு நாட்டில் மட்டும் காணப்படுகின்ற உயிரினம் அந்நாட்டிற்கே உரித்தான சுதேச இனம் என அழைக்கப்படும். சுதேச இனங்களை காப்பதற்கு உயிர் பல்வகைமை பாரிய பங்களிப்பாற்றுகின்றது. எமது நாட்டை பொறுத்த மட்டில் காட்டுக்கோழி, மரங்கொத்தி பாம்பு, செவ்வுடற் பூங்குயில், அசோக பெத்தியா எனப்படும் ஒரு வகையான மீன், பந்துல பெத்தியா எனப்படும் இன்னொரு வகையான மீன் என்பன எமது நாட்டிற்கு மட்டுமே உரித்தான சில சுதேச இனங்கள். மேலும் நீர் மூலங்கள் பாதுகாக்கப்படுதல், மண் காப்பு, காலநிலை காரணிகளை நன்மை பயக்கும் வகையில் பயன்படுத்தல், சூழல் மாசடைதலை இழிவளவாக்குதல் என்பவற்றிற்கு உயிர் பல்வகைமை முக்கியமானது. அது மட்டுமல்லாது பொழுதுபோக்கு, ஆய்வு மற்றும் கல்வி நடவடிக்கைகளுக்கும் உயிர் பல்வகைமை மிக முக்கியமான அம்சமாகும். உயிர் பல்வகைமையின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து நாங்கள் உயிர் பல்வகைமை மீதான அச்சுறுத்தல் தொடர்பாக இங்கே பார்க்க உள்ளோம். இங்கே நாங்கள் இந்த உயிர் பல்வகை மீதான அச்சுறுத்தல்களை இரண்டு காரணிகளாக வகைப்படுத்துகின்றோம். ஒன்று இயற்கை சார்ந்த காரணிகள், அடுத்ததாக மனித செயற்பாடுகள் சார்ந்த காரணிகள். இயற்கை சார்ந்த காரணிகள் என்று பார்க்கும் போது அது மனிதனின் தலையீடுகள் இன்றி நடைபெறும் காரண காரியங்கள் ஆகும். உதாரணமாக விண்கற்கள் வீழ்தல், எரிமலை வெடித்தல், காட்டுத்தீ ஏற்படுதல், சுனாமி, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு போன்ற நிகழ்வுகளை நாங்கள் இந்த இயற்கை காரணிகளினுள் உட்படுத்தலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பூமியில் வாழ்ந்ததாக கருதப்படும் கம்பளி யானை, மமுத் என அழைக்கப்படும் கம்பளி யானைகள் மற்றும் டைனோசர் இனங்கள் அழிந்ததற்கான காரணங்கள் இவ்வாறான இயற்கை காரணிகள் என்றே கருதப்படுகின்றது. விண்கல் வீழ்ந்ததனால் டைனோசர் இனமும், சூழல் வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக மமுத் எனப்படும் கம்பளியான இனமும் அழிந்ததாகவே இன்று கருதப்படுகின்றது. அதற்கான ஆதாரங்களும் கிடைக்க பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக உயிர் பல்வகைமை மீதான அச்சுறுத்தலில் மிக முக்கிய பங்கு வகிப்பது இன்றைய காலத்தில் மனிதனின் செயற்பாடுகள். பாரிய அளவான சனத்தொகையில் துரிதமாக ஏற்பட்டுள்ள வளர்ச்சியின் காரணமாக இன்று மனிதன் தனது தேவைகளுக்காக பாரிய அளவில் காடுகளை அழித்து வருகின்றான். இதன் காரணமாக காடுகள் சடுதியாக குறைவடைந்து வருவதனால் அந்த காடுகளிலே வாழ்ந்த தாவரங்கள், விலங்குகள் என்பன தமது வாழிடம், பாதுகாப்பு, போசனை மற்றும் இனப்பெருக்கம் என்பவற்றில் பாதிப்புகள் ஏற்பட்டு அவை இன்று அழிவடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மனிதனது வளங்களின் மிகை பயன்பாடு மற்றும் சூழலுடன் பல்வேறு மாசுகள் சேர்தல் போன்ற மனித செயற்பாடுகளின் காரணமாக இன்று சூழல் பிரச்சனைகள் பல்வேறு விதத்தில் தலை தூக்கியுள்ளன. சூழலுடன் சேரும் புற காரணிகளின் செல்வாக்கு காரணமாக சூழல் சமநிலை குழப்பம் அடைதல் சூழல் மாசடைதல் எனப்படுகிறது. மண், நீர் மற்றும் வளிமண்ட சூழல் தொகுதிகள் இவ்வாறு மாசடைவதால் சூழல் தொகுதிகள் அங்கிகளின் நிலவுகைக்கு பொருத்தமற்றதாக மாறுகின்றது. இக்காரணிகள் சூழல் பல்வகையின் மீது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. வெவ்வேறு பிரதேச ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் உருவாவதற்கு மற்றும் அவை பரம்பல் அடைவதற்கும் இந்த காரணங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன. உதாரணமாக நாயுண்ணி, பார்த்தீனியம், தொட்டி மீன், மன்னவா மீன் போன்றவை இவ்வாறு எமது சூழலுக்குள் ஆக்கிரமிப்பு இனங்களாக நுழைந்த சில உயிரினங்கள். அத்தோடு பரம்பரை அழகு விகாரம் காரணமாக தோன்றிய புதிய அங்கிகள் சூழலுடன் சேரும் போது உயிர் பல்வகைமைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இது தொடர்பாக இன்று நிச்சயமாக கூற முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் உயிர் பல்வகைமைக்கு இவ்வங்கிகளால் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என நம்பப்படுகின்றது. ஓசோன் படை நலிவடைதல், புவி வெப்பமடைதல் போன்ற சூழல் பிரச்சனைகள் காரணமாக ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் என்பன உயிர் பல்வகைமை அழிவின் மீது செல்வாக்கு செலுத்தும் வேறு சில காரணிகளாகும். அச்சுறுத்தல் காரணமாக உலகம் முழுவதிலும் உள்ள உயிர் பல்வகைமை அழிவுக்கு உள்ளாகிறது. இதனால் சில உயிரினங்கள் உலகத்தில் முற்றாக அழிந்து இல்லாமலேயே போகின்றன. சில உயிரினங்கள் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதனால் இன்று உயிர் பல்வகைமையை பாதுகாத்து பேண வேண்டிய தேவை நன்கு உணரப்பட்டுள்ளது. ஒப்பீட்டளவில் அங்கிகளின் குடித்தொகை அடர்த்தி அதிகம் கொண்ட பிரதேசம் உச்ச உயிர் பல்வகைமை வளையம் என அழைக்கப்படுகிறது. எமது நாட்டை பொறுத்தவரையிலே அங்கிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுவதனாலும் அவற்றில் உச்ச அளவில் உயிர் பல்வகைமை காணப்படுவதனாலும் எமது நாடு ஒரு உயிர் பல்வகைமை செறிந்த நாடாக கருதப்படுகின்றது. இந்த உயிர் பல்வகைமை செறிந்த நாட்டில் வாழும் அங்கிகளை பாதுகாப்பது எதிர்கால சமுதாயமாகிய மாணவர்களாகிய உங்களது கடமைகளில் ஒன்று. அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் சூழல் தொகுதிகளின் முக்கிய இயல்புகள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் முதலில் சூழல் தொகுதி என்றால் என்ன என்பது பற்றி ஆராய வேண்டும். யாதேனும் ஒரு பிரதேசத்தில் வாழுகின்ற அனைத்து குடித்தொகைகளையும் அவற்றுடன் இடைத்தாக்கம் புரியும் பௌதீக சூழலையும் கூட்டாக கருதும் போது அது சூழல் தொகுதி என அழைக்கப்படும். அதாவது ஒரு சூழலில் உள்ள உயிருள்ள கூறுகளும், அதாவது தாவரங்களும் விலங்குகளும் மற்றும் உயிரற்ற கூறுகளுக்கு இடையில் உள்ள தொடர்புகளையும் இங்கே நாங்கள் ஒன்றாக கருதும் போது சூழல் தொகுதி என அழைக்கின்றோம். சூழல் தொகுதி ஒன்றிற்கு உதாரணங்களாக நாங்கள் ஒரு குளம், ஒரு சிறிய காடு, ஒரு கடற்கரை பிரதேசம், கட்பாறைகளை கொண்ட ஒரு தொகுதி, உக்களடையும் மரம் அல்லது ஒரு புன்னிலம் என்பவற்றை கூறலாம். சூழல் தொகுதியொன்றின் இயல்புகள் பற்றி நாங்கள் பார்க்கும் போது உயிர் கூறுகளுக்கு இடையிலேயும் உயிரற்ற கூறுகளுக்கு இடையிலேயும் அந்த சூழல் தொகுதியானது இடைத்தொடர்புகளை கொண்டு நிலவுகிறது. அடுத்ததாக சூழல் தொகுதிகளிலே சக்தியின் பாய்ச்சல் ஒரு திசையானதாக காணப்படுகின்றது. அதாவது பச்சை தாவரங்களில் இருந்து ஒளித்தொகுப்பின் ஊடாக சூரியனின் சக்தி கைப்பற்றப்பட்டு உணவு சங்கிலியின் ஊடாக இந்த சக்தியானது ஏனைய அங்கிகளுக்கு தாழ் போசணை மட்டத்திலிருந்து உயிர் போசணை மட்டம் வரை ஒரே திசையில் கடத்தப்படுகின்றது. அடுத்ததாக பதார்த்தங்களின் சக்கர செயன்முறை. அங்கிகளினால் சூழலில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படும் பதார்த்தங்கள் மீண்டும் சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றது. இவ்வாறு அங்கிகளின் சூழலுக்கும் இடையே நடைபெறும் தொடர்ச்சியான பதார்த்த பரிமாற்றம் சூழல் தொகுதியில் காணப்படும் முக்கியமான ஒரு செயன்முறையாகும். அடுத்து சுயாதீன அழகாக காணப்படல். சூழல் தொகுதியில் தொடர்ச்சியாக நடைபெறும் இடைத்தாக்கங்கள் உயிர்கோளம் நிலை பேரடைவதற்கான காரணமாக அமைகின்றது. மாணவர்களே, சூழல் தொகுதி ஒன்றில் உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் காணப்படுவதாக நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம். இந்த உயிருள்ள கூறுகளுக்கு இடையிலேயும் சூழல் தொகுதியொன்றில் இடைத்தொடர்புகள் காணப்படுகின்றன. அதேபோல் உயிருள்ள உயிரற்ற கூறுகளுக்கு இடையிலேயும் இடைத்தொடர்புகள் காணப்படுகின்றன. அத்தோடு உயிரற்ற உயிரற்ற கூறுகளுக்கு இடையிலேயும் இடைத்தொடர்புகள் காணப்படுகின்றன. நாம் முதலில் உயிருள்ள உயிருள்ள அங்கிகளுக்கு இடையிலான இடைத்தொடர்புகள் பற்றி பார்ப்போம். சூழற் தொகுதியொன்றில் உயிர் அங்கிகளுக்கு இடையில் நடைபெறுகின்ற இடைத்தாக்கம் உயிரங்கி உயிரங்கி இடைத்தொடர்பு என அழைக்கப்படுகின்றது. இடைத்தொடர்புகளாவன உணவு, பாதுகாப்பு, இனப்பெருக்கம் என்பவற்றிற்காக நடைபெறுகின்றன. இவ்வாறான இடைத்தொடர்புகளுக்கு உதாரணங்களாக விலங்குகள் தாவரங்களை உணவாக உட்கொள்ளுதல், இறைகவிகள் விலங்குகளை உணவாக உட்கொள்ளுதல், சில நுண்ணங்கிகள் இன்னொரு அங்கியின் உடலின் மீது தங்கி வாழுதல், சில விலங்குகளின் வாழிடமாக தாவரங்கள் காணப்படுதல் என்பவற்றை கூறலாம். அடுத்ததாக உயிருள்ளவை உயிரற்றவற்றுக்கு இடையிலான இடைத்தொடர்புகளை பற்றி பார்க்கும் போது சூழத் தொகுதியொன்றினுள் வாழுகின்ற அங்கிகளும் உயிரற்ற கூறுகளும் இடையே நிகழும் இடைத்தாக்கம் உயிருள்ளவை உயிரற்றவைக்கு இடையிலான இடைத்தொடர்பு என அழைக்கப்படுகின்றது. ஒரு அங்கியானது தனது வாழ்க்கைக்காக நீர், வளி, சூரிய ஒளி போன்ற உயிரற்ற காரணிகளில் தங்கி வாழ்கின்றது. இவற்றுக்கு இடையிலான இந்த இடைத்தாக்கமே இங்கு கருத்தில் கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக ஒரு தாவரம் சூரிய சக்தியை ஒளித்தொகுப்பின் மூலம் கைப்பற்றி உணவு சங்கிலியினூடாக அடுத்தடுத்த போசணி மட்டங்களுக்கு கடத்துதல். அடுத்து வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் ஆக்சைடு வாயுவானது இந்த ஒளித்தொகுப்பிற்காக பயன்படுத்தப்படல். தாவரங்கள் மண்ணிலிருந்து நீரை அகத்துறிஞ்சல். தாவரங்களும் விலங்குகளும் ஒளித்தொகுப்பின் விளைபொருளாக வரும் உயிரற்ற கூறான ஆக்சிஜனை சுவாசித்தல். அடுத்ததாக ஒளித்தொகுப்பின் விளைபொருளாக கிடைக்கும் உயிரற்ற கூறான குளுக்கோசினை தாவரங்கள் பயன்படுத்து. அந்த தாவரங்களில் தங்கி வாழும் விலங்குகளும் அவற்றை பயன்படுத்தி கொள்ளுதல் போன்றவற்றை நாங்கள் உயிர் உள்ளவை உயிரவற்றவைக்கு இடையிலான இடைத்தொடர்புகள் என்று கூறலாம். அடுத்ததாக உயிரற்றவை உயிரற்றவைக்கு இடையிலான இடைத்தொடர்புகள் பற்றி பார்க்கும் போது சூழத் தொகுதியில் காணப்படும் உயிரற்ற கூறுகளுக்கு இடையிலான இடைத்தாக்கம் உயிரற்றவை உயிரற்றவை இடைத்தொடர்பு என அழைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு நீரினால் ஏற்படும் மண்ணரிப்பு, சூரிய வெப்பம், நீர் என்பவற்றின் காரணமாக ஏற்படும் பாறைகளின் அழிவு என்பவற்றை இங்கே குறிப்பிட முடியும். தற்போது மாணவர்களே, நாங்கள் சூழல் தொகுதியின் பல்வகைமை தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாங்கள் இலங்கையில் காணப்படும் சூழல் தொகுதிகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இலங்கையிலே காணப்படும் சூழல் தொகுதிகளை நாங்கள் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கின்றோம். அவையாவன இயற்கை சூழல் தொகுதி, மற்றொன்று செயற்கை சூழல் தொகுதி அல்லது மனிதனால் நிர்மாணிக்கப்பட்ட சூழல் தொகுதி. இயற்கை சூழல் தொகுதி இயற்கை நீர் சூழல் சார்ந்ததாகவும் இயற்கை தரை சூழல் சார்ந்ததாகவும் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது. நீர் சூழல் சார்ந்த தொகுதியினை நாங்கள் உவர் நீர் சூழல் தொகுதி, நன்னீர் சூழல் தொகுதி, சவர் நீர் சூழல் தொகுதி என்று மூன்று வகையாக பிரிக்கின்றோம். தரை சூழல் தொகுதியை நாங்கள் காடுகள், புன்னிலங்கள் என இரண்டு வகைப்படுத்துகின்றோம். நிர்மாணிக்கப்பட்ட அல்லது செயற்கை சூழல் தொகுதியை நாங்கள் விவசாய சூழல் தொகுதி, கைத்தொழில் சூழல் தொகுதி, குடியிருப்பு சூழல் தொகுதி என்று மூன்று வகையாக பிரிக்கின்றோம். தற்போது நாங்கள் இலங்கையின் சூழல் தொகுதிகளில் பிரதான சூழல் தொகுதிகளில் ஒன்றான இயற்கை சூழல் தொகுதியின் நீர் சூழல் தொகுதி பற்றி பார்க்க இருக்கின்றோம். இங்கே இயற்கையான நீர் சூழலை உவர் நீர், நன்னீர், சவர் நீர் என மூன்று வகைகளாக பிரித்து இனம் காண்கின்றோம். பெருந்தொகையான அங்கிகள் இந்த நீர் சூழலில் வாழ்கின்றன. இந்த நீர் சூழலுக்கு உதாரணங்களாக நாங்கள் ஆறுகள், பொங்குமுகம், கடநீர் ஏரி, ஆற்றங்கரை சூழல் அல்லது ஆறுகளை அண்டிய சூழல், உள்நாட்டு நீர்நிலைகள், சமுத்திரங்கள், ஈரநிலங்கள் என்பவற்றை குறிப்பிடுகின்றோம். இதிலே முதலாவதாக நாங்கள் ஆறுகள் பற்றி பார்க்கும் போது இது ஒரு நன்னீர் சூழல் தொகுதி. பெரும்பாலான ஆறுகள் மத்திய மலைநாட்டின் உயர் நிலங்களில் நீரேந்து பிரதேசங்களில் ஆரம்பித்து பயணித்து கடலுடன் சங்கமிக்கின்றன. ஆறுகள் பயணிக்கும் பிரதேசத்தில் கிடைக்கும் மலை வீழ்ச்சிக்கு ஏற்ப ஆறுகளின் நீர்மட்டம் தீர்மானிக்கப்படுகிறது. மலை வீழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் போது ஆறுகளிலே நீர்மட்டம் அதிகமாகவும், குறைவாக கிடைக்கும் பிரதேசங்களிலே நீர்மட்டம் குறைவாகவும் காணப்படும். சில ஆறுகள் வறட்சியான காலங்களில் வற்றி சிறிய நீரோடைகளாக மாறுவதும் உண்டு. ஆறுகள் ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து முடிவடையும் இடம் வரை, அதாவது பொங்குமுகம் வரை, பல்வேறு தாவர இனங்கள் மற்றும் விலங்கு இனங்கள் அவற்றை அண்டி வாழ்கின்றன. எமது நாட்டிலே பிரதானமான உதாரணங்களாக நாங்கள் ஆறுகளுக்காக மகாவலி கங்கை, கலனி கங்கை என்பவற்றை குறிப்பிடலாம். இந்த ஆறுகள் விவசாயத்திற்கு தேவையான நீரை வழங்குவதோடு நீர்மின் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து என்பவற்றிற்காகவும் மனிதனின் அன்றாட நீர் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு ஊடகமாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த ஆறுகள் கடலுடன் சங்கமிக்கும் இடமான பொங்கு முகங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த பொங்கு முகங்கள் உயிர் பல்வமை மிக உயர்ந்த அளவில் செறிவடைந்த பிரதேசங்கள். பொங்கு முகங்களில் நன்னீரும் உவர் நீரும் கலப்பதனால் சவர் நீர் காணப்படுகின்றது. ஆறுகள் கொண்டு வரும் மணல், வண்டல் என்பன படிவதால் பொங்கு முகங்களில் களிமுகம் எனப்படும் முக்கோண வடிவிலான தீவுகள் தோன்றுகின்றன. உதாரணமாக மகாவலி பொங்கு முகம், கொட்டியா குடா, தம்பலகாமம் குடா என்பவற்றை குறிப்பிடலாம். இந்த பொங்கு முகங்களில் நன்னீரும் உவர் நீரும் கலப்பதை இவை தடுக்கின்றன. அதாவது கடல் நீரோடு நன்னீர், ஆறுகள் கொண்டு வரும் நன்னீர் கலப்பதை இந்த பொங்கு முகங்கள் தடுக்கின்றன. அடுத்ததாக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த சில மீனினங்கள் வாழ்வதற்கான சூழலை இந்த பொங்கு முகங்கள் வழங்குகின்றன. இதனால் உயிர் பல்வகைமை பாரிய அளவில் அதிகரித்து தாவரங்களும் மீனினங்களும் மற்றும் நீர்வாழ் ஏனைய விலங்குகளும் வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக இந்த பொங்கு முகம் திகழ்கின்றது. அடுத்ததாக நாங்கள் கழநீர் ஏரி அல்லது கலப்பு பற்றி பார்க்கும் போது, மணல் மேடு அல்லது முருங்கைக்கட் பாறைகளால் முழுமையாக கடலில் இருந்து வேறாக்கப்பட்ட, வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மாத்திரம் கடலுடன் தொடர்பு கொள்கின்ற ஒரு சவர் நீர் கொண்ட பிரதேசம் கழநீர் ஏரி என அழைக்கப்படுகின்றது. இலங்கையில் நீர்கொழும்பு கலப்பு, மட்டக்கலப்பு, புத்தள கலப்பு ஆகியவை கழநீர் ஏரிகளுக்கு அல்லது கலப்புகளுக்கு சிறந்த உதாரணங்கள். இவை ராய், நண்டு, சிப்பி போன்ற விலங்குகள் அதிகமாக வாழ்வதால் மீன்படி கைத்தொழிலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இடம். அடுத்ததாக கலப்புகளை அண்மித்து கண்டல் தாவரங்கள் காணப்படுவதால் கடலிருப்பு பெருமளவில் தடுக்கப்படுவதோடு இங்கே பல்வேறுபட்ட விலங்குகள் தங்கி வாழ்வதனால் சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு இடமாகவும் இந்த கழநீர் ஏரி அல்லது கலப்புகள் திகழ்கின்றன. அடுத்ததாக நாங்கள் ஆற்றங்கரை சூழல் அல்லது ஆற்றங்கரை அண்டிய பிரதேசத்தை பற்றி பார்க்கும் போது, ஆறுகள் ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து கடலுடன் கலக்கும் வரை ஆற்றின் இரு மடங்கிலும் காணப்படும் சூழல் தொகுதி ஆற்றங்கரை சூழல் என அழைக்கப்படுகின்றது. வண்டல் சமவெளி, மணல் சமவெளி, சேற்று நிலம் போன்ற சூழல்கள் இதில் அடங்குகிறது. வில்லு ஆற்றங்கரை சார்ந்த ஒரு ஈரநில வகையாகும். ஆறுகள் மழைக்காலங்களில் பெருக்கெடுப்பதால் வண்டல் சமவெளி உருவாகிறது. இதற்கு உதாரணமாக கிழக்கு மகாவலி, வண்டல் சமவெளியை குறிப்பிடலாம். நன்னீர் மீன்பிடி கைத்தொழிற்காகவும் ஆறுகளில் கொண்டு வரப்படும் உக்கல் படிவதால் வண்டல் மண் வளம் நிறைந்ததாகவும், இந்த மண் பயிர் செய்கைக்கு மற்றும் செங்கல், ஓடு போன்ற உற்பத்திக்காகவும் மிகவும் பெரிய அளவிலே பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் உள்நாட்டு நீர்நிலைகள் பற்றி பார்க்கும் போது, இயற்கையாக உருவான குளங்கள், ஏரிகள் போன்றவற்றை நாங்கள் உள்நாட்டு நீர்நிலைகள் என்கின்றோம். மனிதனால் நிர்மாணிக்கப்பட்ட குளங்களையும் உள்நாட்டு நீர்நிலைகள் என்று அழைக்கின்றோம். இவை ஈர வளையத்தும் உலர் வளையத்திலும் காணக்கூடிய நன்னீர் சூழல்கள். இவற்றிலே ஆம்பல், அள்ளி, தாமரை, நீராம்பல் போன்ற தாவரங்களையும், மீன், தவளை, தேரை, பாம்பு, நீர்நாய் மற்றும் நீர் சூழலை அண்மித்து வாழும் பறவைகளையும் நம்மால் காண முடியும். உதாரணமாக பராக்கிரம சமுத்திரம், கலாவாவி என்பவற்றை குறிப்பிடலாம். இவை நன்னீர் மீன்பிடி கைத்தொழிலுக்கும் விவசாயம் மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்கு நீரை வழங்குவதற்கும் பெருமளவில் உதவுகின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது சமுத்திரங்கள். புவி மேற்பரப்பில் பெரும் பகுதியை மூடி காணப்படும் உவர் நீர் கொண்ட பிரதேசம் சமுத்திரம் எனப்படுகின்றது. இந்த சமுத்திரங்களிலே அல்கா, முருங்கியூறு அங்கிகள், சிப்பிகள், மீன்கள் போன்ற பாரிய அங்கி குடித்தொகை சமுத்திரத்தில் காணப்படுகின்றது. உயிர் பல்வமை அதிகம் கொண்ட ஒரு தொகுதி இந்த சமுத்திரம். இங்கே மீன்பிடித்தல், உப்பு உற்பத்தி, கடல் அலை மூலம் மின் உற்பத்தி, சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு சுற்றுலா தலமாகவும் இந்த சமுத்திரங்கள் விளங்குகின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது ஈரநிலங்கள். வருடத்தில் அதிக காலம் நீர் நிறைந்து காணப்படும் சேற்று நிலப்பகுதியை நாங்கள் ஈரநிலம் என்கின்றோம். உவர் நீர் மற்றும் நன்னீர் போன்று மனிதர்களால் நிர்மாணிக்கப்பட்ட ஈரநிலங்களும் இலங்கையில் உண்டு. இவை வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி நிலத்தடி நீரை போசித்து நீர்நிலைகளின் எல்லைகளை உறுதித்தன்மையை பேணி காலநிலை மாற்றங்களை இழிவாக்கி உயிர் பல்மகவினை பேணுவதில் பெருமளவு பங்களிப்பு செய்கின்றன. அது மட்டுமல்லாது பல்வேறு உற்பத்திகளுக்காகவும் சுற்றுலா பயன்துறைகளின் கவனத்தை ஈர்ப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த ஈர நிலங்கள் பெருமளவில் பங்களிப்பு செய்கின்றன. நீர்ச்சூழல் தொகுதியை தொடர்ந்து நாங்கள் இங்கே இயற்கையான சூழல் தொகுதிகளில் பார்க்க இருப்பது இயற்கையான தரை சூழல் தொகுதி. இலங்கையின் இயற்கை தரல் சூழல் தொகுதிகளே அண்மித்ததாக பரந்த ஒரு உயிர் பல்வகைமை காணப்படுகிறது. இலங்கையின் இயற்கை தரை சூழலுக்கு உதாரணங்களாக நாங்கள் காடுகள், புன்னிலங்கள் என்பவற்றை குறிப்பிடலாம். காடுகள் தொடர்பாக பார்க்கும் போது நாங்கள் முதலாவதாக பார்க்க இருப்பது அயனமண்டல மலைக்காடுகள் அல்லது ஈரவளைய மலைக்காடுகள் அல்லது என்றும் பசுமையான மலைக்காடுகள். இங்கு ஆண்டு முழுவதும் மழை வீச்சு பெற்றுக் கொள்ளப்படுவதுடன் வெப்பத்துடன் கூடிய ஒரு ஈரலிப்பான காலநிலையும் காணப்படுகின்றது. வருடாந்தம் 2000 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும். கனிய மீள் சுழற்சி பாரிய அளவில் நடைபெறும் ஒரு காட்டுத்தொகுதி. கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர் வரையான பிரதேசத்தில் காணப்படுகின்றது. எண்ணெய், சீன மில்ல, கல் மில்ல, நதுன் போன்ற பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்கள் இந்த காடுகளிலே காணப்படுகின்றன. இவை 40 மீட்டர் வரை உயரமாக அடர்ந்து வளரக்கூடிய தாவரங்கள். தாவரங்களின் உச்சப்பகுதியில் படையாக்கம் காணப்படுவதுடன் தாவரங்களின் மீது மேலொட்டி தாவரங்களும் காணப்படுகின்றன. உதாரணமாக அயனமண்டல மலைக்காடுகளுக்கு சிங்கராஜா காடு, கண்ணெளிய திதியகல, நாக்கியாதெனிய போன்ற காடுகளை குறிப்பிடலாம். இந்த காடுகளின் முக்கியத்துவமாக இலங்கைக்கு மட்டும் உரித்தான தாவர விலங்குகள் அதிக அளவிலே இந்த காடுகளிலே வாழ்கின்றன. இவை நாட்டின் நீர்வளத்தை காக்கும் ஒரு சூழலாகவும் கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாது பெருமளவான மண்ணரிப்பை தடுப்பதற்கும் இந்த காடுகள் வழிவகுக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது அயனமண்டல மலைக்காடு. இது கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டரை விட கூடிய உயரத்தில் காணப்படும் ஒரு பிரதேசம். ஏறத்தாழ 4000 மில்லிமீட்டர் வரையான வருடாந்த மழை வீழ்ச்சி இந்த காடுகள் பெற்றுக்கொள்ளும். காற்றின் வேகம் காரணமாக தாவரங்கள் குட்டையாக இங்கே காணப்படும். தண்டு முறுக்கப்பட்டவை, இலைகள் சிறியவை மற்றும் தாவரத்தின் உச்சு பகுதி தட்டையாக காணப்படும். காட்டு சப்பு, வெரலு, மிக்கிரிய, நாவல், காட்டு புன்னை போன்ற தாவர இனங்கள் இந்த காடுகளிலே காணப்படுவதோடு தேவாங்கு, குரங்கு, மர அணில், மறை போன்ற விலங்குகளும் இந்த காடுகளிலே வாழ்கின்றன. இந்த காடுகளுக்கு உதாரணங்களாக ஹக்கல, நக்கல்ஸ் போன்ற உயர் மலை பிரதேசங்களில் உள்ள காடுகளை குறிப்பிடலாம். இந்த காடுகள் காரணமாக உள்நாட்டு தாவரங்கள் விலங்குகள் செறிந்து காணப்படுவதோடு நீர்வளம் மிக்க பிரதேசமாகவும் இந்த காடுகள் திகழ்வதனால் நீர் மூலங்களை இவை போசிக்கின்றன. அத்தோடு மண்ணரிப்பையும் குறைக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது உலர் வளைய காடுகள் அல்லது என்றும் பசுமையான உலர் கலப்பு காடுகள். உலர் வளையத்தில் உள்ள அதிக வறட்சியான பிரதேசங்களிலே இந்த காடுகள் காணப்படுகின்றன. வருடாந்த மழை வீழ்ச்சி 1200 மில்லிமீட்டர் தொடக்கம் 1900 மில்லிமீட்டர் வரை கிடைக்கப்பெறும். மே மாதம் தொடக்கம் செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதிகளே இங்கு வறட்சி நிலவக்கூடும். என்றும் பசுமையான சதைப்பிடிப்பான தாவரங்களை இக்காடுகளில் நாங்கள் காணலாம். உதாரணமாக வஸ்கமுவ, யாழ, வில்பத்து போன்ற காடுகளை குறிப்பிட முடியும். இந்த காடுகளின் முக்கியத்துவங்களாக பாலை, முதிரை, கருங்காலி, வீரை, ஹல்மில்ல, வேம்பு போன்ற தாவரங்களும், மான், குரங்கு, சிறுத்தை, கரடி, மர அணில், யானை போன்ற விலங்குகளையும் இந்த காடுகள் கொண்டிருக்கின்றன. உலர் வளையங்களில் நீர்ப்பாசன தேக்கங்களின் நீர்வளத்தை பாதுகாப்பதில் இந்த காடுகளுக்கு பெருமளவான பங்களிப்பு உண்டு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது முட்புதர்களும் பற்றைகளும். இங்கு வருடாந்த மழை வீழ்ச்சி 1250 மில்லிமீட்டரை விட அதிகமாகும். வெப்பநிலை 34 பாகை செல்சியஸிலும் அதிகரித்து காணப்படும். இப்பிரதேசம் இடைவெப்ப வளையத்துக்கு உரியது. சூழல் நிபந்தனைகளில் ஈடுகொடுப்பதற்காக சிறிய இலைகள், தசைப்பிடிப்பான இலைகள், குறைந்த எண்ணிக்கையான இலைகள், நீரை தேக்கி வைக்கக்கூடிய தண்டுகள், முட்கள், தாவர சாரக்கு பதிலாக பால் என்பவற்றை இவை கொண்டிருக்கும். இவை இந்த சூழலில் வாழ்கின்ற தாவரங்களில் காணப்படும் விசேடமான இயல்புகள். கற்றாழை, அலரி, கள்ளி, தாளை போன்ற தாவரங்களை நாங்கள் இந்த காடுகளிலே அதிகமாக காண முடியும். இந்த காடுகள் அம்மாந்தோட்டை, புத்தளம், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது புன்னிலங்கள். இலங்கையில் பல்வேறு காலநிலை வளையங்களில் காணக்கூடிய புல்நிலங்கள் பல இருக்கின்றன. அவற்றுக்கு உதாரணங்களாக நாங்கள் ஈரப்பத்தனை புன்னிலம், உலர்பத்தனை புன்னிலம், தமண்ணை புன்னிலம், தலாவை புன்னிலம் என்பவற்றை குறிப்பிட முடியும். ஈரப்புத்தனை புன்னிலத்தை பற்றி பார்க்கும்போது கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் உயரத்தில் காணப்படும் அதிக மலை வீழ்ச்சியை கொண்டிருக்கும் புன்னிலம் இது. இது பொதுவாக காடுகளை அண்மித்து காணப்படும். புல் வகைகள் தவிர்த்து மரங்களும் இங்கே காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த புன்னிலங்களிலே பெருமளவாக மகரத்மால் எனப்படும் தாவரம் காணப்படுகின்றது. இந்த தாவரங்களின் மீது உஸ்னியா எனப்படும் இலைக்கண்கள் வளர்கின்றன. அது மட்டுமல்லாது டெரிடியம் எனும் பண்ணத்தையும் நாங்கள் இந்த காடுகளிலே அதிக அளவில் காணலாம். இந்த காடுகளுக்கு, அதாவது புன்னிலங்களுக்கு உதாரணமாக நாங்கள் ஹோட்டன் சமவெளி, போபத்தலாவ சமவெளி, புகவந்தலாவ சமவெளி என்பவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது உலர்பத்தனை புன்னிலம். ஈரப்பத்தனையை விட அதிக பரந்த அளவில், பாரிய அளவில் பரம்பி காணப்படுவது இந்த உலர்பத்தனை புன்னிலம். மானா எனப்படும் புல் வகை இந்த பள்ளத்தாக்குகளிலே மலைச்சரிவுகளில் பெரிய அளவில் வளர்ந்து காணப்படுகின்றது. பெரும்பாலும் வளர்ச்சியான காலங்களில் உலர்ந்த புற்கள் தீர்ப்பற்றுவதால் நிலம் தரிசாக மாறுகிறது. இதன் பேராக மழை காலங்களில் இந்த உலர்பத்தனை புன்னிலங்களில் பாரிய அளவான மண்ணரிப்பு ஏற்படுகின்றது. இதற்கு உதாரணமாக ஊவா சாய்வு, ரக்வானை என்பவற்றை குறிப்பிட முடியும். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது தமண்ணை புன்னிலம். தமண்ணை புன்னிலம் என்பது கைவிடப்பட்ட சேனை பயிற்சிகை பிரதேசங்களில் தாழ்நில உலர் வளையங்களில் காணப்படக்கூடிய புன்னிலமாகும். இவற்றில் மானா, இலுக், மூங்கில் போன்ற புன்னிலங்களும், விளாத்தி, மாலை, மயிலை, பெருநாவல் போன்ற தாவரங்களும் அதிகமாக காணப்படுகின்றன. இங்கு யானைகள் மிகவும் விரும்பி வாழக்கூடிய ஒரு சூழலாக இந்த தமண்ணை புன்னிலம் விளங்குகின்றது. உதாரணத்திற்கு வில்பத்து, மாதுரு ஓய, வெளிக்கந்த என்பவற்றை குறிப்பிட முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது தலாவை புன்னிலம். இது சேனை பயிற்சிகையின் விளைவால் தாழ்நில ஈர வளையங்களில் காணப்படக்கூடிய புன்னிலமாகும். இது கழுத்துறை, ஹல்தமுல்லை, மாத்தறை போன்ற பகுதிகளிலே காணப்படுகிறது. நாங்கள் இவ்வளவு நேரமானவர்களை இலங்கையின் சூழல் தொகுதிகளில் இயற்கையான சூழல் தொகுதிகள் பற்றி பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்ப்பிருப்பது இலங்கையில் காணப்படும் செயற்கை சூழல் தொகுதிகள் பற்றி. இதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று நாங்கள் இதை 3 வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று விவசாய சூழல் தொகுதி, இன்னொன்று தொழில்நுட்ப சூழல் தொகுதி அல்லது கைத்தொழில் சூழல் தொகுதி, 3வது குடியிருப்பு சூழல் தொகுதி. இங்கே நாங்கள் 1வதாக விவசாய சூழல் தொகுதியை பற்றி பார்க்கும் போது, உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பயிற்சிகை மற்றும் விலங்கு வேளாண்மைக்காக உருவாக்கப்பட்ட சூழல் தொகுதி விவசாய சூழல் தொகுதி என அழைக்கப்படுகிறது. இயற்கை சூழலில் பரம்பி காணப்படும் சில தாவர விலங்குகளை மனிதன் கட்டுப்பாட்டின் கீழ் ஒன்று சேர்த்துள்ள சந்தர்ப்பம் விவசாய சூழல் தொகுதியில் நாங்கள் காணலாம். நெச்செய்கை, தேயிலை, காய்கறி செய்கை என்பவற்றிற்கு விசேடமாக நிலம் ஆயத்தம் செய்யப்படுதல் வேண்டும். அவ்வாறே விலங்குகளை வளர்ப்பதற்கு என நிலம் ஒதுக்கப்படுதலும் அவசியம். இங்கு புன்னிலம் விலங்குகளால் தொடர்ச்சியாக மேயப்படுவதால் தாவர சந்ததிகள் உருவாகுது போகின்றது, அதாவது உயிர் பல்வகைமை எல்லைப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கும் செயற்கையான சூழல் தொகுதியில் ஒன்று கைத்தொழில் சூழல். ஏதேனும் ஒரு உற்பத்திக்காக தேவையான இயந்திரங்கள், மூலப்பொருட்கள், மனித வலு, சக்தி போன்ற வளங்களை ஒன்று திரட்டி உருவாக்கப்படுகின்ற சூழல் தொகுதி கைத்தொழில் சூழல் தொகுதி என அழைக்கப்படும். நாட்டை அபிவிருத்தி செய்யும் போது நாடு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தற்கு காரணமான உணவு, ஔடதம், தைக்கப்பட்ட ஆடைகள், வீட்டு தளபாடங்கள், மின் உபகரணங்கள், துப்புரவாக்கிய பதார்த்தங்கள் போன்றவற்றை பல்வேறு கைத்தொழிற்சாலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இவ்வாறான கைத்தொழில் சூழல் காரணமாக கிடைக்கும் முடிவு பொருள்கள் மனிதனுக்கு உபயோகமாக அமைந்தாலும் அவற்றினால் ஏற்படும் பாதிப்புகளும் உள்ளன. அவ்வாறான சில பாதிப்புகளை பற்றி பார்க்கும் போது, தொழிற்சாலைகளினால் ஏற்படும் சத்தம், அங்கிருந்து வெளியேறும் நச்சு வாயு, புகை மற்றும் தூசு துணிக்கைகளால் ஏற்படும் நோய் நிலைமைகள், அதிக வெப்பம் வெளியேறுவதால் மற்றும் மாசடைந்த நீர் வெளியேறுவதால் ஏற்படும் பாதிப்புகள், பாதிப்புகளை ஏற்படுத்தும் இரசாயன பதார்த்தங்கள் முறையாக பரிகரிக்கப்படாமல் நேரடியாக சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றமை. இவ்வாறான காரணங்களால் இன்று கைத்தொழில் சூழல் ஒரு பாதகமான நிலைமையை எமது நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் ஏற்படுத்தி வருகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் செயற்கையான சூழல் தொகுதி குடியிருப்பு சூழல் தொகுதி. இன்றைய சனத்தொகைகளின் வளர்ச்சி காரணமாக மனிதன் தனது வாழிடத்தை அமைத்துக் கொண்டு கிராமம் அல்லது நகரப்புற சூழலில் குடியேற வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு குடியேறும் சூழல் குடியிருப்பு சூழல் என அழைக்கப்படுகிறது. பல்வேறு தேவைகளுக்காக மக்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்வதன் காரணமாக நகர குடியிருப்புகள் இன்று பெருமளவில் தோன்றியிருக்கின்றது. நகர குடியிருப்புகள் முறையற்ற விதத்தில் மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக பின்வரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. மாணவர்களே, நகர குடியிருப்புகளின் காரணமாக இன்று நகரங்களிலே இட வசதி குறைவடைந்துள்ளது. அத்தோடு தேவையான அளவு சூரிய ஒளி கிடைக்க பெறாத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. காற்றோட்டம் வீடுகளிலே குறைவாக காணப்படுகின்றது. நோயும் நோய் தொற்று நிலைமைகளும் அதிக அளவில் பரவி காணப்படுகின்றது. மலசில கூட வசதி போதுமானதாக இல்லை. வீட்டு கழிவு பொருட்களை அகற்றுவதில் முறையான ஒரு திட்டம் கையாளப்படுவது இல்லை. இதனால் பாரிய சூழல் சார்ந்த பிரச்சனைகளும் நோய் நிலைமைகளும் ஏற்படுகின்றன. அடுத்ததாக மழை பெய்யும் போது பெருக்கெடுக்கும் நீரினால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. திடீர் தீ விபத்துகளால் ஏற்படும் பாதிப்பு அதிக அளவில் காணப்படுகின்றது. மற்றும் சமூக கலாச்சார பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இன்று நாங்கள் மாணவர்களே உயிர் பல்வகைமை எனும் பாடத்தின் ஊடாக சூழலில் காணப்படுகின்ற அங்கிகளையும் அவை சார்ந்த உயிரற்ற கூழ்களுக்கு இடையிலான இடைத்தொடர்புகள் பற்றியும் சூழலின் வகைகள் பற்றியும் அவற்றின் பல்வகைமை பற்றியும் அவற்றினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பல்வேறுபட்ட பயன்கள் பற்றியும் மனிதனின் தலையீடு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாகவும் இந்த அழகினூடாக விரிவாக ஆராய்ந்தோம். வானொலியினூடாக மாணவர்களோடு கலந்துரையாடி கற்பிக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உவா மாகாண கல்வி திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் பண்டாரவளை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் உவா சமூக வானொலியின் நிர்வாக குழுவினருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் நான் அப்புத்தளை தமிழ் மத்திய கல்லூரியின் விஞ்ஞான பாட ஆசிரியை திருமதி சுப்பிரமணியம் உஷானந்தனி.